Today's vegetarian elite, Bhagavan Sri Ramana Maharishi, a great sage's love for all beings, will be presented in Tamil and English with subtitles in Arabic, Alexis or Vietnamese, Chinese, English, French, German,
Indonesian, Japanese, Korean, Mongolian, Persian,
Portuguese, Russian, Spanish, Tamil and Thai. உண்ணும் உணவுக்கு தக்கபடி உத்தி செயல்படுகிறது. எந்த வகையான யோகாசனம் செய்வதாக இருந்தாலும் சைவ உணவு உண்பது என்பது அத்தியாவசியமான தேவை. ஏனெனில் மூளையை அது அதிக சாத்வீகமாக்குகிறது, அதாவது சுத்தமாகவும் இணக்கமாகவும். ஸ்ரீ ரமண மகரிஷி கூறியது. அழிவற்ற ஆத்மா ஸ்ரீ ரமண மகரிஷியின் கலந்துரையாடல்கள் பால் பிரிண்டனும் மங்கள வெங்கட்ராமையாவும் எழுதியது. எங்கள் எல்லா நண்பர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் அன்புள்ள வணக்கம். இன்று சைவ மகான் நிகழ்ச்சியில் 20ஆம் நூற்றாண்டின் உன்னதமான துறவியாக போற்றப்பட்ட பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிக்கு சிறப்பு மரியாதை செலுத்துவதை நாம் தொடர்வோம். பகவானுடைய நெருக்கமான விலங்கின நண்பர்களில் ஒன்று லக்ஷ்மி என்ற பசு. அவருடைய முக்கியமான பக்தர்களில் ஒன்றாக அந்த பசு கருதப்பட்டது. லக்ஷ்மி என்னும் அந்த பசு பகவானை தரிசிக்க தினமும் அங்கு வரும். பகவான் அந்த பசுவை மிகுந்த அன்புடன் பார்த்து அதன் தலையை வருடி கொடுப்பார். லக்ஷ்மி ஆசிரமத்திலேயே வசிக்கவில்லை என்றாலும் தினமும் தானாகவே ஊருக்குள்ளிருந்து ஆசிரமத்துக்கு நடந்து வந்து மாலையில் திரும்பிச் சென்றுவிடும். பகவானுக்கு தனது ஆழமான மரியாதையை காட்டிய லக்ஷ்மி ஒரு நாள் அவரிடமிருந்து விடை பெறும் பொழுது தனது பின்புறத்தை பகவானுக்கு காட்டக்கூடாது என்பதற்காக அவர் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து கூடத்தை விட்டு வெளியேறும் வரை பின்புறமாகவே நடந்து சென்றது. ஆசிரம வளர்ச்சியில் பசுக்களுக்கு முக்கிய பங்கு இருந்ததாக பகவான் குறிப்பிடுவார். எதிர்காலத்தில் ஆசிரமம் இன்னும் பன்மடங்கு வளரும் என்றும் உண்மையை உணர விரும்புவோர் உலகெங்கிலுமிருந்து இங்கு வருவார்கள் என்றும் அவர் முன்கூட்டியே கணித்தார். விலங்குகளாலும் மிக உயர்ந்த தியான நிலையை அடைய முடியும் என அவர் காட்டினார். ஒருமுறை பகவானையே பார்த்தபடி லக்ஷ்மி அசையாமல் நின்று கொண்டிருந்தது. அதன் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து அத்துடன் அதன் மூச்சுக்காற்றும் நின்றுவிட்டது. திடீரென பகவான் தமது சீடர்களை பார்த்து, லக்ஷ்மி இப்போது எந்த நிலையில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். யாருக்கும் விடை தெரியாததால் லக்ஷ்மி இப்போது நிர்விகல்ப சமாதி நிலையை அடைந்து விட்டாள் என்று பகவான் கூறினார். சமாதி நிலையின் அதிகபட்ச நிலையாக இந்த நிலை கருதப்படும். லக்ஷ்மியின் உயிர் பிரிந்த பிறகு அதற்கு பகவான் சமாதி ஒன்றை கட்டி லக்ஷ்மி முக்தியடைந்ததாக வாசகங்களை அதில் எழுதுவித்தார். தனது அன்னைக்கு பிறகு முக்தி அடைந்ததாக பகவானால் உறுதி செய்யப்பட்ட இன்னொரு உயிர் லக்ஷ்மி மட்டுமே. பகவானிடம் விலங்குகளுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய அற்புத ஆற்றல் இருந்தது. ஸ்கந்தாசிரமத்தில் பகவான் வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் ஒரு பெரிய கருநாகம் ஒன்று ஆசிரமத்தில் தென்பட்டது. அங்கு வாழ்ந்த ஒரு மயில் ஆசிரமத்தை காக்க அந்த கருநாகத்தை எதிர்க்க சென்றது. அவை இரண்டும் மோதிக்கொள்ளும் நேரத்தில் நாகத்திடம் சென்று பகவான், இங்கு எதற்கு வந்தாய்? அந்த மயில் உன்னை கொன்றுவிடும், எனவே உடனே போய்விடு என்று கூறினார். அதை கேட்ட அந்த நாகம் உடனே ஊர்ந்து அங்கிருந்து சென்று விட்டது. அதே போல தன்னிடம் வரும் குறும்புக்கார குரங்குகள், தெருநாய்கள், பறவைகள், அவருக்கு நெருக்கமாக இருக்க விரும்பும் ஏராளமான அணில்கள், சிலவற்றுக்கு அவர் பெயர் கூட வைத்திருந்தார். அவற்றின் நண்பராகவும் பாதுகாப்பவராகவும் பகவான் இருந்திருக்கிறார். தேள்களையும் பாம்புகளையும் கூட கொல்வதற்கு பகவான் எப்போதும் அனுமதித்ததில்லை. மாறாக அவற்றுக்கும் பாதுகாப்பாக வெளியேறும் வழியை அவர் காட்டுவார். கிருஷ்ணசாமி பக்தர் நினைவு கூறுகிறார்,
அதுல எந்த பேதமும் கிடையாது. ஒரு நாள் பாருங்க, நாய் ஒரு நொண்டி.
There was a lame puppy in the ashram, small and black. It would eat anything that was offered. Ananta Narayan Rao, a devotee and a veterinarian, was asked by Bhagavan to take care of this puppy. In the morning, this puppy would be given idlis for breakfast. It would then relieve itself in front of the ashram office and create a nuisance for people there. When I was informed of this, I was angry at the dog and instructed the kitchen staff not to give him idlis. The dog ran to Bhagavan and complained, its tail wagging. When I told Bhagavan that the dog was denied idlis in accordance with my instructions, Bhagavan was annoyed and said, "Oh ho, you're using your power. So many people have used power and have become power mad. Now it's your turn." The next morning, while Bhagavan sat for breakfast, he refused to take idlis and relented only when all of us prostrated before him, begging him to have his breakfast and promising that the puppy would be fed every day. That puppy used to eat even human waste and then come to Bhagavan. He would take his towel and wipe its face and keep the towel under his armpit, which won't be clean till the next morning. When we showed our displeasure, Bhagavan retorted, "Yes, yes, you all pretend to be clean. Only the outside is clean. Is the inside clean?" When he said that, we felt very ashamed.
தாவரங்கள் மீது பகவான் அக்கறை காட்டினார். ஒரு நாள் மரத்தில் இருந்து ஒருவர் தேங்காயை பறிப்பதை பார்த்தார். "எந்த அறிவாளால் பறிக்கிறாய்? அது மூங்கிலாலானதா அல்லது இரும்பாலானதா?" என்று தொழிலாளியிடம் கேட்டார். இரும்பாலானது என்று அறிந்ததும் அவர், "கூர்மையான இரும்பால் அந்த மரத்துக்கு காயம் ஏற்படாதா? மூங்கிலால் இந்த வேலையை செய்ய முடியாதா?" என்று கேட்டார். தன் வாழ்வில் பகவான் எதனாலாவது ஈர்க்கப்பட்டிருந்தார் என்றால் அது அருணாச்சல மலைதான் என்று கூறப்படுகிறது. தனது வீட்டை விட்டு திருவண்ணாமலைக்கு வந்தபின் இந்த மலையடிவாரத்தில்தான் பகவான் தன் வாழ்நாள் முழுக்க இருந்தார். அவரால் நடக்க இயன்ற வரையில் தினமும் மலையில் அவர் நடந்து செல்வது வழக்கம். இந்த செயலைதான் அவர் மிகவும் விரும்பினார் என்று கூறப்படுகிறது. பகவானை பொறுத்தவரை அருணாச்சலம் என்பது வெறும் மலை மட்டுமல்ல. இந்த மலையின் அடியில் வாழும் சித்தர்களை ஞானக்கண் கொண்டு தரிசித்தார். இந்த மலையை உலகத்தின் மையமாக கருதினார். அவர் மலையை உண்மையில் சிவனாகவே நினைத்தார். ஒருமுறை இமயமலையையும் அருணாச்சல மலையையும் ஒப்பிட்டு கூறும்போது, இமயமலையில் சிவன் இருக்கிறார், ஆனால் அருணாச்சல மலையே சிவன் என்று கூறினார். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி சுத்தமானவர், உன்னிப்பானவர், சிறந்த சிந்தனையாளர். பயனுள்ள எந்த பொருளையும் அவர் தூக்கி எறிய மாட்டார். ஒருமுறை உபயோகித்த ஆணைகள், காகிதங்கள் ஆகியவற்றை திரும்ப வேறு முறையில் பயன்படுத்துவார். அவர் ஆசிரமத்தில் வாழ்ந்து அங்கு வழங்கப்பட்ட உணவை உண்டதால் அங்கு செய்யப்படும் பணிகளில் பங்கேற்பதை தன் கடமையாக எண்ணினார். ஆத்ம விசாரணை செய்வதோடு கடிதங்களுக்கு பதில் எழுதுவதும், நிர்மாணப் பணியையும் கண்காணித்து உணவிற்காக வாழைப்பட்டை தைப்பது போன்ற உடல் உழைப்பிலும் ஈடுபட்டார். விடியற்காலை 4 மணிக்கே எழுந்து சமையலறையில் காய்கறிகள் நறுக்கி கொடுப்பார். அவர் சமையலில் நிபுணர். உணவு ருசிக்கு ஏற்ற சேர்மானங்களின் சரியான அளவுகளை கூறுவார். சுகாதாரமாகவும் காய்கறிகளின் பசுமை மாறாமல் தரமாக சமைக்க ஆலோசனை கூறுவார். அவர் ஒருமித்த கவனத்துடன் தன் காரியங்களை செய்ததால் அவரை போல் விரைவாக காய்கறிகளை சமைப்பதில் திறமையுள்ளவர் வேறு யாரும் இல்லை என்று கூறப்பட்டது. சம்பூர்ணம்மாள் நினைவு கூறுகின்றார்.
பகவான் யூஸ் டு கட் வெஜிடபிள்ஸ், மேக் பேஸ்ட் அண்ட் மேக் அதர் ப்ரிபரேஷன்ஸ் ஃபார் குக்கிங். ஈவன் ஃபார் தோசா we used to grind together. It was a great joy to work along with Bhagavan. He was always in a joyful mood. Even a few words spoken by Bhagavan or a stay of few minutes with him used to take away whatever sorrowful or dejected mood we were in.
இந்த சுருக்கமான செய்திக்கு பின் நாம் திரும்பி வருவோம். அதுவரை சுப்ரீம் மாஸ்டர் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டு கொண்டிருங்கள். சைவக்குழுவிற்கும் மற்றும் அருணாச்சலத்தின் மகாஞானி ஸ்ரீ ரமண மகரிஷிக்கு மரியாதை செலுத்தும் நமது நிகழ்ச்சிக்கும் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். அவரது இறுதி நாட்களில் அவருக்கு இடது கையில் ஏற்பட்ட புற்றுநோய் வேதனையை பொறுத்துக் கொண்டார். அதை நீக்குவதற்கு ஆங்கில மருத்துவர்கள் முயற்சி செய்து பார்த்த எல்லா சிகிச்சைகளும் அறுவை சிகிச்சை உட்பட பயனளிக்கவில்லை. அந்த கட்டியை பற்றி பகவான் சொல்லுகையில், அழகாகத்தானே இருக்கிறது, ஆசையை நிறைவேற்றும் ஒரு சிவப்பு கல்லை போல என்று நகைச்சுவையாக சொல்லுவார். ஆனால் அதனால் அவருக்குள் ஏற்பட்ட வலியின் வேதனை அளவு கடந்தது. ஒருமுறை அவரது வேதனையை பற்றி கேட்டபோது, தேள்குட்டினால் இருக்கும் வேதனை தெரியுமா, இது அதை போன்றது, ஆனால் 1000 மடங்கு அதிகம் என்று பதிலளித்தார். அதே நாட்களில் புற்றுநோயிலிருந்து மீண்ட ஒரு பெண்மணி தன்னுடைய மீட்சிக்கு பகவான் தான் காரணம் என்று கூறினாள். ஆனால் இவ்வாறான மற்றவர்களை குணப்படுத்திய பெருமையை பகவான் என்றுமே ஏற்றுக்கொண்டதில்லை. பகவானின் பக்தர்களும் அவரது நலம் விரும்பிகளும் பலமுறை இவ்வாறாக வினவினார்கள். அவர் இயற்கை சிகிச்சை முறையை நம்பியவராகவும் அவர் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய திறமை உள்ளவராகவும் இருந்த போதிலும், ஆங்கில மருத்துவர்களை ஆயுத சிகிச்சை செய்ய ஏன் அனுமதித்தார் என்றார்கள். ஆனால் பகவான் அந்த சூழ்நிலையை கடவுளின் விருப்பமாக ஏற்றுக்கொண்டார். மேலும் மற்ற பெரிய துறவிகளைப் போன்று இந்த உலகத்தின் கர்ம வினையின் வலியை தாங்கிக் கொண்டார். பகவானின் பக்தர்கள் அவர் தங்களை விட்டு பிரிந்ததாகவே நினைக்கவில்லை.
At a very young age, when I was around 18 years old, Bhagavan appeared to me in a dream. In the dream, I saw this hill and Bhagavan walking towards me. I could even see a Shivalinga in the dream. Before this, Krishna used to appear in my dreams frequently. But here was a person I had never seen before. I was captivated by him. It was only at the age of 20 that I got a book on Bhagavan. It was the Ramana Vijayam, written by Sudananda Bharati. At the mere touch of the book, I lost body consciousness. My whole body became numb, and it was with great difficulty that I managed to come back and sit next to my friend. At the time of Bhagavan's Mahanirvana, I was at Rajapalayam. That night, at the same time, I saw a beautiful blue light going up in the sky, and I knew Bhagavan had left the body.
பலராம ரெட்டி ஸ்ரீ ரமண மகரிஷியின் நெருங்கிய பக்தர்களில் ஒருவர். அந்த உயர்ந்த துறவியுடன் தன் அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொள்கின்றார்.
He was a being whose advent into this world would bless the earth goddess. There is a line in Sanskrit in Bhagavata which says, Dhanya Bhagavati Yukshoni Mahatam Padachinhita. They put their feet on the earth. Earth feels blessed. To my mind, he was one of the most glorious beings that have ever visited this earth. Being with him is being elevated. You need not talk with him. You need not discuss with him. You need not try to learn from him through speech. He was pouring out his grace like the rays of the sun. No stopping, ever. There was no special effort needed on our part. It was all his. The effort was not really ours. Of course, he had no need of any effort to make. But he was molding us, he was shaping us. If only we did not put any psychological obstruction between himself and us, like doubting, like mental distraction on our part. Without my effort, Bhagavan's figure comes before my mind. Off and on, sometimes intensely. So there is no need for me to revive my memory, as it were, by an effort. It is as if he has occupied my being. That is what Bhagavan would do to anyone, provided we are utterly sincere. Insincerity would not pay in regard to Bhagavan, however great a person might be.
ஏப்ரல் 14, 1980 பகவான் தனது நிரந்தரமான மோட்சப் பதவியை அடைந்தார். அவர் உயிர் பிரிவதற்கு சில கணங்களுக்கு முன் பகவான் இயற்றிய அருணாச்சல பாடல்களை ஆசிரமத்தில் சில பக்தர்கள் பாடினார்கள். ஆர்தர் ஆஸ்வால்ட் அதற்கு பின் நடந்ததை சொல்கின்றார். அதை கேட்டவுடன் பகவானின் கண்கள் திறந்தன, பிரகாசித்தன. விவரிக்க முடியாத கருணையுடன் மெல்லிய புன்னகை செய்தார். அவரது கண்களின் வெளி ஓரத்தில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்தார், அத்துடன் நின்றுவிட்டது. அதே நேரத்தில் இரவு 8:47 ஒரு பெரிய நட்சத்திர மண்ணில் அருணாச்சலத்தின் வடகிழக்கில் மெதுவாக சென்றது. அந்த எரிகள் மும்பை வரை தெரிந்தது. புகழ்பெற்ற பிரெஞ்சு புகைப்பட நிபுணர் ஹென்றி கார்டியர் பிரசன் அந்த நேரத்தில் ஆசிரமம் வந்திருந்தார். பகவானை இறுதியாக புகைப்படம் எடுத்தார். அவரும் கூட அந்த எரிகளை பார்த்து பரவசமானார். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி தனது உடலை நீத்தார். ஆனால் அன்று முதல் அவர் தன் பக்தர்களுக்கு இன்னும் சக்தி வாய்ந்தவராக தெரிகிறார். இவ்வுலகில் உள்ளோர்க்கு அருள் பாலித்துக் கொண்டும் இருக்கிறார். அவருடைய பிரிவை நினைத்து வருத்தப்பட்ட பக்தர்களுக்கு, நான் போவதாக சொல்கின்றீர்கள், ஆனால் என்னால் எங்கே போக முடியும், நான் எப்பொழுதும் இங்கேயே இருப்பேன் என்று கூறினார். அன்பான நேயர்களே, ஞானமடைந்த பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் வாழ்க்கையை அறிந்து கொள்வதில் எங்களுடன் பயணித்த உங்கள் அன்பான தோழமைக்கு மிக்க நன்றி. சுப்ரீம் மாஸ்டர் தொலைக்காட்சியில் அடுத்து வரும் குருவுக்கும் சீடர்களுக்கும் இடையில் என்னும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டு கழியுங்கள். இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஜென்டில் வியூவர்ஸ், வி தேங்க் யூ ஃபார் யுவர் லவ்விங் கம்பெனி ஆன் திஸ் செரிஷ் ஜேர்னி டு எக்ஸ்ப்ளோர் த லைஃப் ஆஃப் அ கிரேட் என்லைட்டன் பீயிங், பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. பிளீஸ் ஸ்டே வித் அஸ் ஃபார் பிட்வீன் மாஸ்டர் அண்ட் டிசைபிள்ஸ் கமிங் அப் நெக்ஸ்ட் on Supreme Master Television. May heaven's blessings be upon you.
For more details, please visit www.suprememastertv.com/ve.